நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனிய இதயங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் பல் மருத்துவத்தை பற்றி நாம் அறியவிருக்கிறோம். பல்லின் பராமரிப்பு என்ன என்பதை பற்றி நமது கேள்விகளுக்கும் தொலைபேசி ஊடாக நமது இனிய இதயங்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் மிக அழகாக விளக்கம் அளிக்கிறார் மருத்துவர் திருமதி ஜெயா வெங்கடேசன் அவர்கள். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியினை இப்போதும் கேட்கலாம்.
வணக்கம் இனிய இதயங்களே, கடந்த வாரம் நம்ம நிறைய செய்திகளை பார்த்தோம். இப்போ இந்த வாரம் இன்னும் அதை விட நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா
டாக்டர்? கடந்த வாரத்துல இந்த பல் கட்டுதலை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க சொல்லும்பொழுது இந்த பல் கட்டுதல் அப்படின்னு சொன்னா ஒரு வீடு கட்டுறது மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ அடுத்ததாக கூட இந்த சிங்கப்பல்லை தங்கப்பல்லாக மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள் ஒரு சிலர். அது வந்து நல்லா இருக்கிற பல்லே வந்து அதுல வந்து தங்கத்தை வச்சு, அது ஒரு கிராமங்கள்லாம் இன்னும் கூட அந்த மாதிரியான ஒரு போக்கு நடந்து கொண்டிருக்கிற, இது சரியு நினைக்கிறீங்களா?
நல்ல பல்ல அளவு குறைச்சு அந்த மாதிரி தங்கப்பல் மாதிரி மாத்துறது வந்து பல்லோட ஸ்ட்ரென்த வந்து குறைக்கிறது தான். என்னதான் இருந்தாலும் பல்லோட ஈறு பகுதியில பாதிப்பு வரும், அது வந்து தவறான முறைதான். பல்லுல ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணலாம்.
எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கு அந்த தங்கப்பல்ல?
தங்கப்பல் வந்து 4 வருஷம், 3-4 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மாத்த வேண்டியிருக்கும்.
மறுபடியும் இன்னொரு தங்கம் பண்ணணும்.
ஒரிஜினல் தங்கம் கிடையாது, அது ஆர்டன் லைன் ஒரு மெட்டல்.
ஓஹோ, அததான் தங்கப்பல் தங்கப்பல்ங்கறாங்களா?
தங்கம் மாதிரியே இருக்கும், தங்கம் கிடையாது.
இப்போ இந்த மாதிரி பல்ல வந்து வெறும் சிங்கப்பல்லுக்கு மட்டும் போடலாமா, இல்ல முன் பல்லுக்கும் போடலாம், கடவாய் பல்ல எல்லா பல்லுக்கும்?
எல்லா பற்களுக்கும் போடலாம்.
இந்த பல் மருத்துவத்தில் இன்னும் கூட நவீன மருத்துவங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட பல தொலைக்காட்சி ஊடகங்களில் பார்க்கும்போது இந்த ஒளி மருத்துவம் அப்படிங்கிற முறையை கூட வந்து பல் மருத்துவத்தில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஒளி மருத்துவம்ன்றது வந்து அந்த காம்போசிட் ஃபில்லிங்னு சொல்லுவோம். அதாவது பல்லோட எனாமல் கொடுக்கறதுக்கு ரெண்டு வகை இருக்கு, கிளாஸ் ஐனோமர் சிமெண்ட்னு ஒன்று இருக்கு, காம்போசிட் சிமெண்ட். கிளாஸ் ஐனோமரை விட கூடுதல் ஸ்ட்ரென்த் உள்ளது வந்து காம்போசிட். பின்னாடி கடிக்கக்கூடிய பற்களுக்கெல்லாம் போடலாம். முன்பற்களுக்கு போடும்போது இயற்கை தன்மையாவே தெரியும், பல்லுட அடைப்பு வந்து இயற்கையா இருக்க மாதிரி இருக்கும், செயற்கைத்தனமா இருக்காது. ஒளி மருத்துவம்னு சொல்லுவாங்க. அது வந்து பண்றதுக்கு ஒரு 15-20 நிமிடம் ஆகும். ஒரு பல்லுக்கு பண்றதுக்கு 15-20 நிமிடம் ஆகும். 450 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் செலவாகும் ஒரு பல்லுக்கு பண்றதுக்கு.
இப்ப இதனால என்ன பயன் சொல்றீங்க?
சாதாரண சொத்தப்பல் அடைக்கிறது மாதிரி தான் இதுவும். ஒளி மருத்துவம்ன்றது சாதாரணமா சொத்தப்பல்ல சொத்தையை எடுத்து அகற்றிட்டு அதுல வெள்ளி அடைப்பு அந்த மாதிரி போடுறோம் இல்லையாங்களா, அதே மாதிரி தான் இந்த ஒளி மருத்துவமும். இப்போ சமீபத்தில் வரக்கூடிய ஒரு மருத்துவ முறை
டாக்டர். இப்ப தொடர்ந்து வந்து மருத்துவ முறைகளை பத்தி நம்ம பாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பிளான்டேஷன் பண்ணோம், ரீபிளான்டேஷன் பண்ணோம், அப்புறம் வந்து ஒளி மருத்துவம் இதை பத்தி நம்ம பேசணும். இப்ப சமீபமா வயரிங் செய்தல் அப்படின்னு சொல்ற மாதிரி, நான் இதுக்கு முன்னாடி சொன்னது போல கூட வீடு கட்டி முடிச்ச பிறகு வயரிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வார்த்தைகளை வந்து இதுல பிரயோகப்படுத்துறாங்க. அது என்ன வயரிங் செய்யறது?
தாட எலும்பு முறிஞ்சு போகும்போதும் ஆடுற பற்களை நிலப்படுத்துறதுக்கும் தாட மூட்டுகள்ல தொந்தரவுகளுக்கும் வயரிங் வந்து செய்யறாங்க. அப்படி செய்யறதுனால பற்களுக்கும் தாடைக்கும் தாட மூட்டுக்கும் ஓய்வு கிடைக்கும். போட்ட முத வாரத்துல ரொம்ப சிரமமா இருக்கும், அங்கங்க கூர்மையா கண்ணத்தை உதட நாக்கெல்லாம் உறுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்ப பல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அதை ஒரு அளவுக்கு சரி செஞ்சு விட்டுருவாங்க. குத்துற இடத்துல வாய்ப்புண்ணு வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அந்த நேரத்துல டென்டோஜெல் அந்த மாதிரி ஏதாவது ஆயின்மெண்ட் கொடுத்து அந்த புண்ணை விரைவில் குணமாகற மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். நீங்களே அதை வந்து சரி செய்யக்கூடாது, அப்படி செஞ்சீங்கன்னா அதோட நிலைமை வந்து இன்னும் மோசமாயிடும். தாடைய அசைக்காம இருக்கிறதுனால உறுத்தல்கள் வந்து அதிகமா இருக்கும், அதனால கோபம் அதிகமா வரலாம், தினசரி பழக்க வழக்கத்தை வந்து பாதிக்கும். உணவு சாப்பிடறதுக்கும் பேசுறதுக்கும் வாய் திறக்க முடியாததுனால கொஞ்சம் எரிச்சல் வரா மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஓய்வெடுத்தாதான் அந்த தாடை எலும்பு முறிவுக்கு க கரெக்டா சிகிச்சை வந்து கொடுக்க முடியும். தாடையில வயரிங் செய்யறதுனால வாய் திறக்க முடியாது, முயற்சி செய்யவும் கூடாது. திரவ உணவை மட்டும்தான் உண்ண முடியும். திரவ உணவுனா சூப்பு, மசிச்ச காய்கறிகள், ஊட்டச்சத்துள்ள பானங்கள், ஹார்லிக்ஸ், டீ, புரோட்டீன், இவைகளை வந்து உங்களுக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். தினமும் 8-10 முறை சாப்பிடணும். திட உணவு எடுத்துக்கொள்ள முடியாததுனால உங்களோட எடை குறையலாம். கவலைப்படக்கூடாது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திரவ உணவு எடுத்துக்கணும். இந்த உயரிங்க வந்து குறைஞ்சது 6 வாரமாவது போட்டிருக்கணும். அதுக்கு முன்னாடியே எடுக்கணும்னு வற்புறுத்தக்கூடாது. முன்னாடியே எடுத்தா தேவையான அளவுக்கு எலும்பு வந்து கூடாது. ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களா இருந்தா வாந்தி இருமல் போன்ற பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா பல் மருத்துவர்கிட்ட முன்னாடியே சொல்லிடணும். அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து பல் மருத்துவர் உங்களிடம் சொல்லுவாங்க. குளிர்பானங்கள் சாப்பிடக்கூடாது, ஏன்னா இருமல் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒயரிங்கோட இரும்புறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பல் தேய்க்கிறதுக்கு சாஃப்ட் பிரஷ், அதாவது மிருதுவான பல் தேய்ப்பான்கள், குழந்தைகள் பயன்படுத்துற பல் தேய்ப்பான்களை பயன்படுத்தலாம். வாய் கொப்பளிக்கிறதுக்கு மருந்துகள் எழுதி தருவாங்க. அத தினமும் 10 துளிகள் வந்து அரை டம்ளர் தண்ணீரோட கலந்து நன்றாக வாய் கொப்பளித்து துப்பலாம். இப்படி தினமும் 4 முறை செஞ்சாதான் சுத்தமா இருக்கும்.
டாக்டர், இப்ப நம்ம நிறைய செய்திகளை பாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது பல் மருத்துவத்துல வந்து என்னென்ன வகையான சிகிச்சை முறைகள் இருக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட சிகிச்சை முறைகளில் எந்தெந்த வகையான நோயாளிகள், அதாவது ஒருத்தருக்கு வந்து இரத்த அழுத்தம் அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து சர்க்கரை வியாதி அதிகமா இருக்கும், இப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கறீங்க?
இருதய நோயிலோ அல்லது சர்க்கரை நோயிலோ பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பல் மருத்துவரிடம் கட்டாயமாக அந்த பாதிப்புகளை பற்றி தெரியப்படுத்த வேண்டும். அவங்களோட நோய் பற்றிய சீட்டு, மருந்து அதெல்லாம் காண்பிச்ச பிறகுதான் வைத்தியமே செய்ய முடியும். இருதய நோயாளிகளுக்கு வந்து ரத்தம் உரையிற தன்மை குறையறதுக்காக மருந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த ரத்தம் உரையிற தன்மை கம்மியா இருக்கும்போது பல்லு எடுக்கிறதுன்றது செய்யக்கூடாது. அப்ப அந்த ரத்தம் உரையிறத குறைக்கிற ஆஸ்பிரின் போன்ற மாத்திரைகளை வந்து 3-7 நாட்கள் வந்து நிறுத்த வேண்டியிருக்கும். அப்படி அந்த நிறுத்தும் போது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்றத அந்த இருதய சிகிச்சை மருத்துவர்கிட்ட ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வாங்கிட்டு வந்து காண்பிச்ச பிறகுதான் சிகிச்சை நம்மளால பல் மருத்துவரால பண்ண முடியும். சர்க்கரை நோயாளியாக இருந்தா அவங்களோட மாத்திரையையும் இன்சுலினையும் வழக்கம் போல போட்டுக்கணும். பல் எடுத்தல் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு உங்களோட சர்க்கரையோட அளவு வந்து 180, சாப்பாட்டுக்கு பிறகு 180, இந்த அளவுக்கு கூடுதலா இருக்கக்கூடாது. கூடுதலா இருந்தா காயம் ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா பல் எடுத்த பிறகு அந்த ஆறுற தன்மையில வந்து ஈஸியா இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் வந்து கொடுக்கப்படுற ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை வந்து தவறாம எடுத்துக்கணும். பல் மருத்துவரை அடிக்கடி பார்த்து அவங்களோட புண் ஆறுற தன்மையோட நிலைமைய தெரிஞ்சுக்கணும். சிகிச்சையின் போது கூட வந்து உதவிக்கு உறவினர் அல்லது நண்பர் யாரையாவது அழைச்சிட்டு வரணும். இதெல்லாம் நோயாளிகள் வந்து முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய முறைகள் ஆகும்.
இப்போ நீங்க வந்து சொன்னீங்க பல் மருத்துவத்துல இந்தந்த வகையான பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சொன்னீங்க. இப்போ அந்த அன்னப்பிளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த அறுவை சிகிச்சை பல் மருத்துவர் தான் செய்யணும் இல்லீங்களா?
ஆமா.
அது என்னென்ன, அது வந்து ஏன் வருது இந்த அன்னப்பிளவு?
அன்னப்பிளவு வந்து ரொம்ப நெருங்கின உறவு முறையில திருமணம் செய்யறவங்க, அப்புறம் பரம்பரையா கூட அன்னப்பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
இப்ப இந்த அன்னப்பிளவு ஏற்பட்ட இந்த நோயாளிக்கு எந்த வகையான சிகிச்சை முறைகள்?
முகசீரமைப்பு மருத்துவர் வந்து அதுக்குண்டான சிகிச்சையை வந்து செய்வாங்க. அன்னப்பிளவு, மேலுதடு பிளவு, அதுக்குண்டான சிகிச்சையை ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு செஞ்சு கொடுப்பாங்க.
டாக்டர், அடுத்ததாக அறுவை சிகிச்சை செய்துதான் பற்களை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வருகிறது. அது எந்த மாதிரியான பற்களுக்கு அல்லது வியாதியாளர்களுக்கு இது மாதிரியான அறுவை சிகிச்சை வச்சுதான் அந்த பல்ல எடுக்கணும் அப்படின்னு?
அறிவுப்பல் ஒரு சிலருக்கு வளர இடமில்லாத சூழ்நிலையில நேராக வளராமல் சாய்ந்து வளர்ந்திருக்கும். ஒரு சிலருக்கு முன்பற்களை கூட வளர்வதற்கு இடமில்லாமல் எலும்புக்குள் புதைந்திருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம பல்ல வந்து அறுவை சிகிச்சை மூலம் நீக்க வேண்டி வரலாம். அறுவை சிகிச்சை மூலம் நீக்க வேண்டி இருக்கிறதுக்கு சாதாரணமா பல்ல எடுக்கும்போது போடக்கூடிய மரத்து போன ஊசி போடப்படும். 2-3 மணி நேரம் வரைக்கும் அந்த மறுத்து போன உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கும். அறுவை சிகிச்சை செய்ய சாதாரணமாக 20 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரை பல்லோட அமைப்பு பொறுத்து நேரம் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு 2 நாட்கள் ஓய்வு தேவைப்படலாம். ஒரு சிலருக்கு வீக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எலும்பை அகற்றி பல்லை எடுப்பதனால் ஒரு சிலருக்கு வீக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அந்த மாதிரி உள்ள நோயாளிகளுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை ஒரு 5 நாள்
எதிர்ப்பு சக்தி
மருந்துகளை எதிர்க்க வேண்டும்.
இப்போ அறுவை சிகிச்சை செஞ்சாச்சு, பல் செட்டை வந்து வாயில பொருத்தியாச்சு. இப்படிப்பட்ட நோயாளிகள் அல்லது இப்படிப்பட்டவர்களுக்கு என்னென்ன முறைமைகளை அவர்கள் கையாள வேண்டும்?
பல்லே இல்லாதவங்களுக்கு போடுறது வந்து முழு பல் செட். அந்த பல் செட் போடுறவங்களுக்கு முதல்ல ஒரு புதுசா ஒரு பொருள் வாயில வச்சிருக்க மாதிரி எரிச்சலா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு எச்சில் அதிகமா சுரக்கிற தன்மை வரும். பழகிறதுக்கு குறைஞ்சது 15 நாள் ஆகும். வாயில ஒரு பொருள் போட்டிருக்கோன்றப்ப அந்த பொருளை பழக்கம் வரத்துக்கு குறைஞ்சது ஒரு 15 நாள் வரும். இதுக்கிடையில ஏதாவது ஒரு பொருளை அறுத்து புண்படுற மாதிரி இருந்தால் பல் மருத்துவர்கிட்ட வந்தீங்கன்னா அந்த இடத்த சரி செஞ்சு தருவாங்க. 15 நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டு புறமும் சவைத்து சாப்பிட பழக வேண்டும். இரவு நேரத்தில் பல்செட்டை அணியக்கூடாது. தண்ணீரில் போட்டு மூடி வைக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் நம்மளுடைய இயற்கையான பற்களை துலக்குவது போல் பல்செட்டையும் சுத்தம் செய்து பிறகுதான் வாயில் அணிய வேண்டும்.
இந்த மாதிரி முறைகளை கையாள வேண்டும். கண்டிப்பாக
கண்டிப்பாக
ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இந்த பல்லை எப்படி பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும்? நிறைவாக இந்த கேள்வி.
காலை மாலை இருவேளை கண்டிப்பாக பல் துலக்க வேண்டும். சாப்பிட்டவுடன் வாய் கொப்பளிக்க வேண்டும். பிளாஸ் போன்ற பொருட்களை உபயோகித்து பல்லிடுக்குகளில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்ய வேண்டும். 6 மாதத்திற்கு ஒரு முறை பல் மருத்துவரை அணுகி பல்லை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.
டாக்டர், ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் பொறுமையாக எமது இனிய இதயங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் எங்களின் கேள்விகளுக்கும் எங்களின் சந்தேகங்களுக்கும் நீங்கள் மிக அழகாக பொறுமையாக விளக்கம் அளித்தீர்கள். எமது வேரிதாஸ் வானொலியின் சார்பில் உளங்கணிந்த நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
இனி இதங்களே, இதுவரை நலம் காப்போம் நிகழ்ச்சியில் பல் மருத்துவத்தை பற்றி தொலைபேசி ஊடாக நமது இனிய இதயங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் மிக அழகாக விளக்கமாக பதிலளித்தார் பல் மருத்துவர் திருமதி ஜெயா வெங்கடேசன் அவர்கள். மருத்துவர் அவர்களுக்கு நமது வேரிதாஸ் வானொலியின் சார்பில் உளங்கணிந்த நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு மருத்துவரோடு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பும் ஒலிப்பதிவும் உங்கள் கனகராஜ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.